إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل ولا يأب كاتب أن يكتب كما علمه الله فليكتب وليمدل الذي عليه الحق وليتق الله ربه ولا يبخس منه شيئا فإن كان الذي عليه الحق سفيها أو ضعيفا أو لا يستطيع أن يمل هو فليملل وليه بالعدل واستشهدوا شهيدين من رجالكم فإن لم يكونا رجلين فرجل وامرأتان ممن ترضون من الشهداء أن تضل إحداهما فتذكر إحداهما الأخرى ولا يعب الشهداء إذا ما دعوا ولا تسعموا أن تكتبوه صغيرا أو كبيرا إلى أجله ذلكم أقسط عند الله وأقوم للشهادة وأدنى ألا ترتابوا إلا أن تكون تجارة حاضرة تديرونها بينكم فليس عليكم جناح ألا تكتبوها وأشهدوا إذا تبايعتم ولا يضار كاتب ولا شهير وإن تفعلوا فإنه فسوق بكم واتقوا الله ويعلمكم الله والله بكل شيء عليم عن أبي هريرة رضي الله عنه قال قال نبينا مصطفى صلى الله عليه وسلم من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه ومن أخذ يريد إتلافها أتلفه الله رواه البخاري أو كما قال النبي مصطفى صلى الله عليه وسلم இவ்வளவை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலிருந்து தூதராக காத்தபும் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபா தாபிஊங்கள் கயாமத் பரிமந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக இறைவனின் கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் வாழ்வில் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனும் அவனுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய ஹக்கை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் ஒரு அடியான் மனிதனுடைய ஹக்கை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாம் ஷரீஆ நமக்கு நேரான பாதை காட்டுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதால கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து நபி அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் நபியுடைய உபதேசத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று நபி அவர்கள் இன்னொரு ரிவாயத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள்
தரப்து ஃபீக்கும் அம்ரேன், நான் ரெண்டு விடயத்தை ரெண்டு அம்சத்தை உங்களுக்கு மத்தியில நான் விட்டுட்டு போறேன். யார் எல்லாம் லன் தவில்லோ மா தமக்சத்தும் பிகிமா, அந்த ரெண்டு விடயத்தையும் ஊண்டுதலாக யார் எல்லாம் கடைபிடிப்பீங்களோ, அதை ரெண்டையும் யார் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துவீர்களோ, தன்னுடைய லைஃப்ல எப்பொழுதும் அவர்கள் வலித்த வரமாட்டார்கள், தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவர்கள் கவலைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். அதில் நபி அவர்கள் சொன்னார்கள், முதலாவது அம்சம் கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன். இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள், வசுன்னத்து நபியிகி, அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னாக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் தங்கள் லைஃப்ல குர்ஆனை ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துவார்களோ அவர்கள் ஒரு போதும் தன்னுடைய வாழ்க்கையில கை செய்யப்பட மாட்டார்கள், ஒரு போதும் அவர்கள் வழித்தவர போக மாட்டார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் ஊடாக நமக்கு சொல்லி தந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், இந்த வேதத்தில் லா ரைப ஃபி, எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த குர்ஆன் யாருக்கு நேரான பாதையை காட்டும் தெரியுமா? முதலில் முத்தகின், தக்குவா உள்ளவர்களுக்கு இந்த குர்ஆன் நேரான பாதையை காட்டக்கூடியது. இன்னும் குர்ஆன் நேரான வழியை காட்டக்கூடியது என்பதற்கு குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், ரமலானுடைய மாதத்தில் இறக்கி வைக்கப்பட்டிருந்த அல் குர்ஆன் ஹுதல்லின் நாஸ், மனிதனுக்கு நேரான பாதையை காட்டக்கூடியது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நபியுடைய சுன்னாக்களை, நபியுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாட்களை பத்தி குர்ஆன் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும், படித்தவர்கள், பாமரர்கள், அதே போன்று அறிவாளிகள், அதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருப்பதாக நபியையும் எம்மையும் படைத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான். அதனால் தன் நபி அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் தந்த வாழ்க்கையில குர்ஆனின் ஹதீஸையும் பற்றி பிடிப்பார்களோ, குர்ஆனின் ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துவார்களோ அவர்கள் ஒரு போதும் வலித்து வரமாட்டார்கள். ஒரு மனிதன் தொழுகிறார், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில் தொழுகிறார். ஒரு மனிதன் ஜகாத் கொடுக்கிறார், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில் ஜகாத் கொடுக்கிறார். ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறார், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில் ஹஜ் செய்கிறார். ஒருவர் குர்பான் கொடுக்கிறார், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில் கொடுக்கிறார். ஒருவர் தான தர்மம் செய்கிறார், ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில் தான தர்மம் செய்கிறார். இப்படிப்பட்ட அமலின் மூலமாக ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையுடைய நிம்மதிய சந்தோஷத்தை ஒருபோதும் அடைய முடியாது. இப்படிப்பட்ட அமற்களை அல்லாஹ் ஒரு போதும் ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது. இந்த அமற்களை அல்லாஹ், இந்த அமற்கள் ஒரு போதும் வானத்தை அடைவதும் கிடையாது. ஏனென்று சொன்னா, இந்த அமற்கள் எல்லாம் இஸ்லாம் ஷரியா சொல்லித்தராத அமற்கள். குர்ஆன் ஹதீஸ் சொல்லித்தந்த பிரகாரம் யாரெல்லாம் தன்னுடைய அமலாக அமலாக்கிக் கொள்வார்களோ, குர்ஆன் ஹதீஸாக தன்னுடைய வாழ்க்கை யாரெல்லாம் செயல்முறைப்படுத்துவார்களோ அந்த அமற்களை அல்லாஹ் கபுல் செய்கிறான், அந்த அமற்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் எடுத்தா மூணு பகுதிகளாக பிரிக்கலாம். நபியுடைய முழு லைஃபையும் எடுத்தா மூணு பகுதிகளாக பிரிக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எடுத்தா அந்த மூணின் ஒன்றாகத்தான் இருக்கும். நபியுடைய லைஃப் எடுத்தா மூணு பகுதிகள், அதில் ஒன்று தான் முஆமலாத், இன்னொன்று முஆஷரத், அடுத்தது இபாதத். நபியுடைய லைஃப் எடுத்தா முஆமலாத், முஆஷரத், இபாதத், இப்படி மூணு பகுதிகளாக பிரிக்கலாம். ஒரு மனிதனுடைய லைஃப் எடுத்தா இந்த மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். இபாதத் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில், அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அடியான் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமாட்டுகள், ஒரு மனிதன் தொழுகிறார், ஜகாத் ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், தான தர்மங்களை கொடுக்கிறார், அதை போன்று குர்பான் கொடுக்கிறார், அதை போன்று ஏழு மக்களுக்கு உதவி செய்கிறார், இதெல்லாம் இபாதத்தில் அடங்கக்கூடியது. ஒரு மனிதன் இபாதத்தில் ஏதாவது தவறளிச்சிட்டார் என்று சொன்னா, இபாதத்தில் ஏதாவது முன்பின் ஆகிட்டு என்று சொன்னா, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் அன்பானன், வஹ்ஷியை மன்னித்தவன் அல்லாஹ், ஹிந்தாவை மன்னிச்சவன் அல்லாஹ், எங்களையும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் ஏதாவது அமல்ல முன்பின்னாக என்று சொன்னான். ஆனா அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, மத்த ரெண்டு பகுதியும் முஆமலாத்தும் முஆஷராத்தும் ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயம். ஹுகூகுல்லாஹ்வுடைய விஷயத்துல அது அல்லாஹ்க்கும் அடியார்களுக்கும் மத்தியில உள்ள விடயம் அல்லாஹ் இரக்கமுள்ளவன் மன்னிப்பான். ஆனால் முஆமலாத்தும் முஆஷராத்துடைய விடயத்துல யாராவது ஒரு மனிதன் கவன இனமாக இருப்பார் என்று சொன்னா, யாராவது ஒரு மனிதன் அநீதி இழைப்பார் என்று சொன்னா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பே கிடையாது. எது வரைக்கும் என்று சொன்னால், அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் மன்னிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, முஆஷரா என்று சொன்னா சமூகவியல், அதாவது சமூகத்தோட தந்த குடும்பத்தோட எப்படி வாழணும், பெற்றோர்கள் பிள்ளைகளோட, பிள்ளைகள் பெற்றோர்களோட, ஆசிரியர் மாணவர்களோட, மாணவர்கள் ஆசிரியர்களோட, ஒரு மனிதன் தனது அண்டை வீட்டார்களோட, அதே போன்று ஒரு மனிதன் தன்னோட வாழக்கூடிய மாற்று மத சகோதரர்களோட எப்படி சகவாழ்வை உண்டாக்க வேண்டும், இப்படிப்பட்ட அனைத்தும் முஆஷராத்துடைய பாடத்துக்கு கீழால் உள்ளடங்கும். அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று முஆமலாத் என்று சொன்னா அது பெரிய ஒரு பகுதி, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கவன இனமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கின்ற ஒரு பகுதி. அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, இலங்கையில பரவலாக வாழக்கூடிய முஸ்லீம்களில் அநேகமானவர்கள் முஆமலாத்துடைய விஷயத்துல பொறுப்போக்காக இருக்கிறார்கள். முஆமலாத்துடைய விஷயத்தில் பொறுப்போக்காக இருந்தா அவர் எந்த துஆவை அல்லாஹ் கிடத்துல கேட்டாலும் அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முஆமலாத்துடைய விஷயங்களை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கடினமாக சொல்லியிருக்கிறார்கள். முஆமலாத் என்று சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, கொடுக்கல் வாங்கலுடைய விடயங்கள் அனைத்தும் இதில் உள்ளடங்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி ஷரீஃப்ல முஆமல சம்பந்தப்பட்ட அனைத்து பாடங்களையும் கொண்டிருக்கிறார்கள். கிதாபுல் பயோ, வணிகம் சம்பந்தப்பட்ட, ஒரு மனிதன் எப்படி ஒரு பொருளை விற்கணும், ஒரு மனிதன் எப்படி பொருளை வாங்கணும், இறைச்சிக்கடை யாவரு எப்படி இறைச்சிக்கடை வியாபாரத்தை செய்யணும், அத்தர்கடை யாவாறு எப்படி அத்தர்கடை வியாபாரத்தை செய்யணும், ஒரு டெக்ஸ்டைல் வியாபாரி அவர் எப்படி டெக்ஸ்டைல் வியாபாரத்தை செய்யணும் என்ற அனைத்து ஹதீஸ்களையும் இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா கிதாபுல் இஜாரா, கூலி கொடுக்கின்ற சம்பந்தப்பட்ட பாடத்தையும் கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு எப்படி கூலிக்கு கொடுக்கணும், ஒருவருக்குள்ள வாகனம் இருக்குது, அந்த வாகனத்தை எப்படி கூலிக்கு கொடுக்கணும், எப்படி கூலிக்கு வாங்கணும் என்ற பாடத்தையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று கிதாபுல் முசாக்கா, தன்னுடைய குத்தை, அதாவது தோப்புகளை எப்படி குத்தைக்கு கொடுக்கிறது, இதையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் ஹர்ஸ் வல் முசாரஹா, எப்படி நிலத்தை குத்தைக்கு கொடுக்கிறது, வேளாண்மை நிலங்களை எப்படி குத்தைக்கு கொடுக்கிறது, இது சம்பந்தப்பட்ட பாடத்தையும் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் முஆமலாத்துக்கு கீழால் அடங்கக்கூடியது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு முஆமலாத்துடைய பெரிய ஒரு பகுதியில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க, கிதாபுல் இஸ்திக்ராப் வ அதாஇத் துயூன், கடன் சம்பந்தப்பட்ட பாடம். எப்படி ஒருவருக்கு கடன் கொடுக்கிறது, எப்படி ஒருவரிடத்திலிருந்து கொடுத்த கடனை எப்படி பெற்றுக்கொள்றது, இந்த விடயத்தில் ஒவ்வொருவரும் இன்று கவனீனமாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, கடன் என்று சொல்லக்கூடியது கஷ்டப்பட்டவர்களுக்கு கடன் கொடுப்பதும், கஷ்டப்பட்டவர்கள் வந்து கடன் கேட்கின்ற சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு கடன் உதவி செய்யறது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லித்தந்த ஒரு இபாதத், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லித்தந்த ஒரு அமல். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அழகாக கடன் கொடுக்கக்கூடியவர் யார், அல்லாஹுக்காக கடன் கொடுக்கக்கூடியவர் யார். அல்லாஹ் சொல்றான், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீங்க கடன் கொடுத்தா فَلَهُ أَضْعَافًا كَثِيرًا அதனால் பல மடங்குகளாக ஆக்கி தருவேன். யாரு சொல்றது, சுப்ஹானல்லாஹ், முழு உலகத்தையும் படைச்ச அல்லாஹ் சொல்றான், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர் கடன் கேட்டு வாரார், அவருக்கு நீங்க கடன் உதவி செய்றீங்க, அந்த கடனை பன்மடங்காக ஆக்குவேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வாதாக்கள் இருக்கிறே, ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடியவர் யார் இருக்கிறாங்க. இன்ன வாதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாதா உண்மை, அல்லாஹ்வுடைய வாதா ஒரு போதும் பொய்யாகாது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனா இந்த கடன் என்ற இபாதத்தை ஒவ்வொருவரும் நினைச்ச மாதிரி கொடுக்க முடியாது. கடன் உதவி செய்யறது சுன்னத்து, ஆனா நினைச்சது போன்று கடன் உதவி செய்ய முடியாது. ஒருவர் வாரார், எனக்கு 100,000 தாங்க, எனக்கு 2,00,000 தாங்க என்று கேட்கிறாரே, அவருக்கு நினைச்சது போன்று அவர் ஏன்ற சொந்த நண்பனாக இருந்தாலும், ஏன்ற சொந்த சகோதரராக இருந்தாலும் நினைச்சது போன்று கடன் கொடுக்க முடியாது. எப்படி இஸ்லாம் தொழுகிறது நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, ஒரு மனிதன் ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, அதே போன்று ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு எப்படி கடன் கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில் கடன் கொடுப்பார்களோ, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில் ஏந்த நண்பன் தான், ஏந்த சகோதரன் தான், இதற்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பார்க்க வேண்டிய தேவையில்லை என்று கடனை கொடுப்பாரோ, அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய குர்ஆன் எடுத்து பார்த்தா கடன் கொடுத்தவர் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவார், கடன் கொடுத்தவர் கைசேதப்படுவார். அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் 6666 ஆயத்துல சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய சூறால 282 ஆயத், அதாவது நான் முன்னால ஓதின ஆயத், அல்லாஹ் விரிவாக எப்படி கடன் கொடுக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படிக்க தெரிந்த ஒவ்வொருவரும், படிக்க தெரியாதவர்கள் உலமாக்களிடம் சென்று, அதே போன்று ஒவ்வொரு யாவரையும், ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த ஆயத்துடைய கருத்தை பார்ப்பதுமே கட்டாயம். ஒருவருக்கு நான் கடன் கொடுக்க போறேனா, கடன் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் எப்படி கடன் கொடுக்க சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் சொன்னது போல ஒவ்வொருவரும் கடன் கொடுப்பார்கள் சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அவர்கள் கை செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அன்புக்குரிய சகோதரர்களே, யா ஐயுகல்லதீன ஆமனூ இதா தாயந்தும் பிதேனின் இலா அஜலி முசம்மா, தவணை முறையில நீங்க குடுக்கல் வாங்கல் செய்யறதாக இருந்தா, ஏ ஈமான் கொண்ட மக்களே, ஃபக்துபு, அதை நீங்க எழுதிக்கோங்க. நீங்க கடன் கொடுக்கிறீங்களா, அந்த கடனை முதலாவது எழுதிக்கோங்க. அதற்கு ஒரு லாயர் நியமிங்க, அல்லது ஒரு எழுத்தாளரை நியமிச்சு அந்த கடனை முதலாவது ஒரு தாள்ல, ஒரு பத்திரிகையில நீங்க என்ன செய்யுங்க, ஒரு தாள்ல நீங்க அந்த கடனை எழுதிக்கோங்க. ரெண்டாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த கடனை எழுதினத்துக்கு பின்னால வல்யுங்கில் இல்லதி அலேகில் ஹக், யாரு கடன் வாங்குறாரோ, யாரு கடன் எடுக்கிறாரோ, அவருடைய ஒரு சுன்னா தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு இஸ்லாத்தை நமக்கு இலகுவாக தந்திருக்கிறான். இந்த அளவுக்கு இஸ்லாம் நேர்மையான ஒரு மார்க்கம் என்று பார்த்தா சுப்ஹான் அல்லாஹ், யாரு கடன் வாங்குறாரோ அவருடைய பொறுப்பு என்ன தெரியுமா, குர்ஆன் சொல்லுது கடன் எடுக்கக்கூடியவரே அந்த பத்திரத்தில் எழுதியிருக்கக்கூடிய வாசகங்களை அல்லாஹ்வை பயந்து அழகாக வாசிக்கணும். ஏன் ஒருவேளை இவர் 1 லட்சத்தை கடனை கொடுத்துட்டு பத்திரத்துல 2 லட்சம் எழுத முடியும், அதனால உனக்கும் சந்தேகம் வரப்படக்கூடாது, அதனால நீ எழுதியிருக்கக்கூடிய பத்திரத்தை எடுத்து வாசி. ஆனா குர்ஆன் சொல்லுது கடன் எடுக்க வரக்கூடியவரே ஸஃபீகன் அவ் ழைஃபன் அவ் லா யஸ்தபீஉ அய் யுமில்லஹு ஃபல்யும்லில், அவர் பலவீனமானவராக, புத்தி குறைவாக, அல்லது வார்த்தைகளை சரியாக மொழிய தெரியாதவராக இருந்தா அவரோட வரக்கூடிய உரிமையாளர், அவருடைய பொறுப்புதாரே, அதை சரியாக வாசிக்கணும் என்று மட்டுமல்ல குர்ஆனுடைய ஆயத்தை முடிக்கல்ல, இந்த 3 பேருக்கு மத்தியிலே மட்டும் கடன் முடிவது கிடையாது. அல்லாஹ் சொல்லுறான், கடனை கொடுப்பதற்கு முன்னால ஆண்களை ஷாஹிதாக வச்சுக்கோங்க. கடன் கொடுப்பதற்கு முன்னால நீங்க 1 லட்சம் கொடுக்கிறீங்களா, அல்லது 1 கோடி கொடுக்கிறீங்களா, கொடுப்பதற்கு முன்னால அவர் நண்பனாக இருக்கலாம், அவர் தகப்பனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்லிருக்கிறான், 2 ஷாஹிதை வச்சுக்கோங்க, 2 ஆண்களை வச்சுக்கோங்க. ஃபைலம் யகூனா ரஜுலைன், 2 ஆண்களை நீங்க பெற்றுக் கொள்ளல் என்று சொன்னா, ஃபரஜுனும் அம்ராதான், 1 ஆணையும் 2 பெண்களையும் ஷாஹிதாக வச்சுக்கோங்க. ஏனென்று சொன்னா, ஒரு பெண்ணுக்கு மறந்தால் மற்ற பெண் அடுத்த பெண்ணுக்கு யாபகம் செய்வா, இவர் கடன் எடுத்திருக்கிறாரே. இப்படி அல்லாஹ் கடன் கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறையை நமக்கு சொல்லி தந்துட்டு இடையில அல்லாஹ் சொல்றார், வலா தஸ்அமு அதக்துபுஹு ஸகீரன் அவ் கபீரன் இலா அஜலி, அது சின்ன கடனாக இருந்தாலும் பெரிய கடனாக இருந்தாலும் எழுதுற விஷயத்தில் நீங்க அலட்சியம் செய்ய வேண்டாம், கபடீனமாக இருக்க வேண்டாம். அது சின்ன கடனாக இருந்தாலும் பெரிய கடனாக இருந்தாலும் நீங்க அதை எழுத்தி மூலமாக எடுத்துக்கோங்க என்று அல்லாஹ் சொல்லிருக்கிறார். யார் எல்லாம் இப்படி கடன் கொடுப்பார்களோ ஒரு போதும் அவர்கள் கை சேதத்துக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். யாரெல்லாம் நினைச்ச மாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில ஏந்த நண்பன் தான், ஏந்த சகோதரன் தான் என்று கடனை கொடுப்பாரோ, அப்படி கடன் கொடுத்தவர்கள் அல்லாஹு அக்பர், இன்று நாங்க பார்க்கிறோம் தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய வீட்டை இழந்து, தன்னுடைய வாகனத்தை இழந்து இன்றைக்கு கஷ்டப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சிலர்கள் இன்றைக்கு கடனை கொடுத்துட்டு இன்றைக்கு போலீஸ்லயும், இன்றைக்கு கோர்ட்லயும், இன்றைக்கு வைத்திய சாலையிலையும் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அந்த அந்த கவலையான காட்சிகளை நாங்கள் இன்று அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன, நான் கடனை கொடுத்ததே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான முறையில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இப்படித்தான் கடன் கொடுக்கணும், ஆனா நான் நினைச்ச மாதிரி கொடுத்தேன், அதனால தான் நான் பாதிக்கப்பட்டேன், அல்லாஹ் சொன்னது பிரகாரம் நான் கடன் கொடுத்திருந்தேன் என்று சொன்னா, 2 பேரை ஷாஹிதாக வச்சு எழுத்து மூலம் எடுத்து தவணை முறைப்படி நான் கடனை கொடுத்திருந்தா நான் ஒரு போதும் பாதிப்புக்குள்ளாகப்பட்டிருக்க மாட்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி கடன் கொடுக்கக்கூடியவருக்கு இப்படிப்பட்ட அஹ்காமாத்துகளை சட்டங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்தார்களோ, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் எடுக்கக்கூடியவர்களுக்கும் சில சட்டங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்திருக்கிறார்கள். கடன் எடுக்கக்கூடியவர்கள் லேசாக கடன் எடுக்கிறோம், இல்லை இல்லை, குர்ஆனும் ஹதீஸும் மிக வன்மையாக கண்டிக்கிறதே. கடனுடைய விஷயத்தில் மிகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பத்தில் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். எந்த அளவு என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அகத அம்பாலன் நாஸ், ஒரு மனிதன் கடன் எடுக்கிறார், அவர் கடன் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய நீயத்திற்கவே யுரீது அதாஹா, இந்த கடனை எப்படியாவது நான் கொடுத்துட்டோனும் என்ற நீயத்திருந்தா, அத்தல்லாஹு அன், அவருடைய நிலைமையில அல்லாஹ் அவருடைய கடனை அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுவார். அதாவது கடன் கொடுக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, ஓமன் அகத யுரீத், கடன் எடுக்க போகோலி அவருடைய நீயத்து மையத்து என்ன, இவருக்கு கொடுக்கப்படாது, செக்க பம்பாக வைக்கணும், இவருக்கு பொல்ல போடணும், நாடு விட்டு நாடு போகணும், கண்டம் விட்டு கண்டம் போகணும், இவருடைய கடன் எடுத்து கடனை கொடுக்க கூடாது என்ற நீயத்தோட யாரெல்லாம் கடன் எடுப்பார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய பொருளாதாரத்தை எல்லாம் வீணாக்கிடுவான், அவனுடைய பொருளாதாரத்தை வசதி அல்லாஹ் வீணடிச்சிடுவான் என்பதாக, அழித்திடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், கடன் எடுக்கக்கூடியவர்களில் ஆக சிறந்தவர்கள் ஆக நல்லவர்கள் யாரு தெரியுமா, இன்ன ஹியாரகும் அஹ்சனுகும் கபாஅ, கடனை எடுத்துட்டு அதை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு மாற்று மத சகோதரர் குர்ஆனுக்கு ஏசுறார், ஹதீஸுக்கு ஏசுறார் என்றா, இன்றைக்கு நாங்க கொதி செலும்புறோம், கொஞ்சம் யோசிக்கணும், அந்த குர்ஆனும் ஹதீஸும் எந்த வாழ்க்கையில் இருக்கிறார், குர்ஆன் ஹதீஸுக்கு ஏசுறார் கோபம் வருவது, ஆனா அந்த குர்ஆனும் ஹதீஸும் எந்த வாழ்க்கையில் இல்லாட்டி என்ன படைச்ச ரப்புக்கு எப்படி கோபம் வரும், எந்த ஹபீபுக்கு எப்படி கோபம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் என்னடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் கடன் எடுத்தா நீதமாக எப்படி நடக்கணும் என்பதற்கு ஒரு அழகான ஹதீஸை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் என்னடியார்களே, பனு இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு மனிதன் வந்து என்ன செய்கிறார், இன்னொரு மனிதனிடத்துல கேட்கிறார், எனக்கு அவசரமாக கடன் தேவை, எனக்கு 1000 தீனார்கள், சுமார் எங்கட கணக்கின்படி பார்த்தா 45 லட்சம் எனக்கு கடனாக தாங்க என்று பனு இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனத்துல கடன் கேட்கிறாரே, அவர் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு நான் கடன் தாரேன், உண்ட கஃபீல், உண்ட பொறுப்புதாரி யாரு, அவர் சொல்றாரு, ஏண்ட பொறுப்புதாரி, அல்லாஹ், சரி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய ஷஹீத், உன்னுடைய ஷாகித் யாரு, உனக்கு ஷாகிதாக நிற்பவர் யார் என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுபஹான் அல்லாஹ், அந்த மனிதன் சொல்கிறாரு, கஃபா பில்லாஹி ஷஹீதா, என்னுடைய பொறுப்புதாரி, என்னுடைய ஷாகிதும் அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப 1000 தீனார இவருக்கு கடனாக கொடுக்கிறார், கடன் கொடுத்த தவணையும் முடிஞ்சிட்டு இப்ப கடன் எடுத்தவரு கடனை கொடுக்கணும் என்ற நல்ல நீயத்தோட வாராரு, ஆனா அவர் வர பிரயாணம் செய்வதற்கு ஏற்பாடுகள் எதுவும் இல்ல, முன்னால கடல் இருக்குது, கப்பலை எதிர்பார்க்கிறாரு, ஏதாவது வாகனம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறாரு, முன்னால எந்த ஏற்பாடும் இல்ல, அவருடைய உள்ளத்துல பயம், நான் வாதா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், இன்ன டேட்ல உங்களோட கடனை தாரண்டி சொல்லிருக்கிறேன், கடனை கொடுக்காட்டி அவர் தப்பாக நினைச்சிடுவாரு, முயற்சி செய்கிறாரு கடன் கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் எதுவும் இல்ல, கையில பணம் இருக்குது, ஆனா அவரை போய் சந்திக்கக்கூடிய வசதிகள் எதுவும் இல்ல, ஒரு மரக்கட்டை எடுக்கிறாரு, ஒரு மரக்கட்டை எடுத்து அந்த மரக்கட்டையை குடைஞ்சி அதற்குள்ள அந்த 1000 தீனாரையும் போட்டுட்டு ஒரு கடிதத்தை எழுதி பின்னால் அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிறாரே, அல்லாஹும்ம இன்னக தஆலமு அன்னி குந்து தஸல்லஃப்து ஃபுலானன் அல்ஃப தீனார் ஃபஸ்அலனி கஃபீலன் ஃபகுல்து கஃபா பில்லாஹி கஃபீலா வஸ்அலனி ஷஹீதன் கஃபா பில்லாஹி ஷஹீதா ஃபரதிய பிதாலிக் வஇன்னி ஜஹத்து அன் அஜித மர்கபன் அபஅசு இலைஹி அல்லதி லஹு ஃபலம் அக்தீர் வஇன்னி அஸ்தௌதிஉகஹா. யா அல்லாஹ், அல்லாஹ் ஓதர் நண்பனை போல பேசுறாரு, இப்படி ஒருவர்கிட்ட நான் கடன் கேட்டேன், அவர் ஏண்ட கஃபீல், ஏண்ட ஷஹீத் யாருன்னு கேட்டாரு, ஏண்ட பொறுப்புதாரியும், எனக்கு பிணைப்பு வரும் நீ தான் என்று சொன்னேன், உன்னை நம்பி எனக்கு கடன் தந்திருக்கிறாரே, அவருக்கு கடனை திருப்பி கொடுப்பதற்காக பிரயாணம் செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் நான் எதிர்பார்த்தேன், உன்னையும் காணலையா அல்லாஹ், இந்த மரக்கட்டைய உன்னுடைய பொறுப்பில் வைத்து எறுகிறேன் என்று சொல்லி அந்த மரக்கட்டை என்ன செய்கிறாரே, கடல்ல எரிந்து விடுகிறாரே. அல்லாஹ் கிட்ட சொல்றாரு, இந்த கடனை நீயே நிறைவேற்றுதல், அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிறாரு. கடன் எடுத்த மனிதன் கடல் ஓரத்தில் வந்து நிற்கிறார், இந்த மனிதன் கடனை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தேன், ஆனா காணவில்லை. அவரை எதிர்பார்க்கிறார் காணவில்லை. ஆனால் வீட்டுடைய தேவைக்காக வெறவு தேவை என்ன செய்கிறார், கொள்ளி தேவைப்படுகிறது. கடலில் வந்த அந்த மரக்கட்டை எடுத்துக் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் தன்னுடைய கோடாளியால் ரெண்டாக பிளக்கிறார். உள்ளுக்கு 1000 தீனாரும் ஒரு கடிதமும் இருக்குது. கொஞ்ச நாள் போகுது, அந்த மனிதன் வாகனம் கிடைச்சதற்கு பின்னால மீண்டும் 1000 தீனார்கள் எடுத்துக்கொண்டு இந்த மனிதனை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த மனிதனிடத்தில் கேட்கிறார், அன்று எனக்கு வருவதற்கு எந்த வசதியும் இல்லை, அதனால இன்று நான் உங்களோட கடனை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மனிதன் சொல்றாரு, அன்று நீங்க அனுப்பின கடனை அல்லாஹ் உங்க சார்பாக இருந்து எனக்கு நிறைவேற்றித்தான். அந்த மனிதன் அந்த கடன் தந்த கடனை கொடுத்த மனிதனை பார்த்து சொன்னாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க நினைச்சிருக்கிறோம் முனாஃபிக் என்றா நபியுடைய காலத்துல வாழ்ந்த முனாஃபிக்கின் தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மட்டும் என்று இல்ல. இல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், வைதா வாஜா அஹ்லஃப வாஜா கொடுக்கிறார், நான் இன்ன டேட்ல உங்களோட கடனை தருவேன் என்று சொல்லிட்டு யாரு மாறுகிறாரோ அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அவரும் முனாஃபிக் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்னடியார்களே, அதே போன்று இன்னொரு சட்டத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த சிலர்களை பார்க்கிறோம், கடனை எடுக்கிறாரு, கடனை எடுத்துட்டு தவணையை முடிகிறது, கடனை முடிஞ்சதற்கு பின்னால கடன் கொடுத்து கொஞ்சம் ரஃபாக பேசுறாரு. ஏன கடனை தராட்டி பார்ப்போம், ஏன கடனை தரோனும் என்று கொஞ்சம் ரஃபாக பேசுறாரு. ரஃபாக பேசினத்தோடையே கடன் எடுத்துற என்ன தெரியுமா சொல்றாரு, எங்களோட நடைமுறையில இருக்கிறது என்ன, ஏனும் என்று அவர் கடன் எடுத்து பார்க்கட்டும், உங்களோட பவரை ஏழுமெண்டா யூஸ் பண்ணுங்க பாக்கலாம், ஏழுமெண்டா எனக்கிட்ட ஒரு ரூபாய் எடுத்து பாருங்க என்று அவர் அவருடைய பவரை யூஸ் பண்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு சஹாபியிடம் கடன் எடுத்தார்கள். அந்த சஹாபி நபியிடத்தில் ஒரு மனிதனிடத்தில் கடன் எடுத்திருந்தார்கள். அந்த மனிதன் நபியிடத்தில் வந்து கொஞ்சம் ரஃபாக கடனை கேட்கிறாரு. சஹாபாக்களுக்கு கோபம் வருது, அவர் அதட்ட பாக்குறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அவரை விட்டுடுங்க, அவருக்கு ரைட்ஸ் இருக்குது உரிமையாக சத்தம் போட்டு பேசுறதுக்கு, கொஞ்சம் ரஃபாக பேசுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன், அவருடைய பணம். ஆனா பேசக்கூடியவரு அவருடைய மானங்கள் போக்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய உள்ளங்கள் உடையக்கூடிய அளவுக்கு பேசக்கூடாது. கடனை எப்படி எடுக்கணும் என்று ஷரியா சொல்லி தந்திருக்கிறதோ அதன் பிரகாரம் பேசுறதுக்கு ஷரியா இஸ்லாம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விடயத்தில் நபி அவர்கள் கடன் எடுத்தவர்களை பார்த்து சொன்னார்கள். இந்த சிலர்களை பார்க்கிறோம், கடனை மாஷா அல்லாஹ் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடன் கொடுக்கக்கூடியவருடைய தலைய தடாகி அன்பாக சிரிச்சு கடனை எடுக்கிறாரு. எடுத்ததற்கு பின்னால கடன் உடைய தவணை முடியுது, இன்ன டேட்ல கடனை கொடுக்கணும் என்று அந்த ஒப்பந்தம் முடிகிறது. ஆனா கடனை நிறைவேற்றக்கூடிய எல்லா சக்தியும் அவரிடத்தில் இருக்குது. கடன் எடுத்தவர் வசதியாகிட்டாரு, பணத்தை ரிப்பீட் கொடுப்பதற்கு அவருக்கிட்ட வசதி இருக்குது. ஆனா அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, சுபஹானல்லாஹ், ரோல் அடிக்கிறார். எப்படி, எனக்கு கடன் தர வசதி இல்ல, கொஞ்சம் லேட் ஆகி தாரன், கொஞ்சம் நாளைக்கு தாரன், வார மாசம் தருகிறேன் என்று கடனை பிட்டள்ளி கொண்டே இருக்கிறாரே. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் என்ற கூடிய அந்த பண்பை, அநியாயம் செய்யக்கூடிய தன்மையை நான் என் மீது ஹராமாக்கி இருக்கிறேன். பன்றி இறைச்சியை மட்டும் சாப்பிடுறது ஹராம் இல்ல, அல்லாஹ் சொல்றான் நான் அநியாயம் என்ற கூடிய பண்பையும் ஹராமாக்கி இருக்கிறேன். உங்களுக்கு மத்தியிலையும் அநியாயம் செய்யறதை நான் ஹராமாக்கிறேன், நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம். குர்ஆன் சொல்லுது, அநியாயம் செய்யக்கூடிய மக்களை மனிதர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய அன்பு யாருக்கிட்ட இல்லையோ அவருடைய யாவரம் ஒரு நாளும் தலை தூக்காது, ஒரு போதும் அவர் யாவரத்தில் முன்னேற முடியாது. நாங்க பார்க்கிறோம், கடனை எடுக்கிறாரு, கடன் கொடுக்கக்கூடிய எல்லா வசதியும் இருக்குது, கடனை கொடுக்காம தவணை முறையில ரோல் அடிச்சு கொண்டே இருக்கிறாரு, ரொட்டேஷன் ஆக்கி கொண்டே இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா அவருடைய லைஃப் பார்த்தா ஹஜ்ஜிக்கு போறாரு, அம்ராக்கு போறாரு, எல்லா நம்ம நாகரிக வாகனத்தில் சுத்தி கொண்டு இருக்கிறாரு, எல்லா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறாரு. அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க, மதருல் கனியு புல், தவணை அடிமுறையில அந்த கடனை கொடுக்காம பிட்டல்வது அநியாயம் என்று சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ஒருவருக்கு கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கக்கூடிய வசதி அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த கடனை கொடுக்காம அந்த பணத்தை நாங்க கையில வச்சுக்கொண்டு அதை நாங்க மீண்டும் யூஸ் பண்ணுவோம் என்று சொன்னா அது ஹராம், ஹராம், ஹராம். அந்த பணத்தை சாப்பிட்டு, யா அல்லாஹ் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எங்க மனைவிக்கு நோயாக இருக்குது என்று துவா கேட்டாலும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொருவருக்கு அநியாயம் செய்து அந்த பணத்தை சாப்பிடுவது ஹராம். அதனால் தன் நபி அவர்கள் சொன்னார்கள், தவணை அடிப்படையில் கடனை கொடுக்காமல் கடன் கொடுக்க வசதி இருந்தும் தவணையை போட்டுக் கொண்டே இருப்பார்களோ இது அநியாயம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மூணாவது ஒரு சாரார் இருக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா, கடனை எடுப்பார்கள் ஆனா கடன் கொடுக்க வேண்டிய நியத்தே இல்லை அவர்களுக்கு. கடனை எடுப்பார்கள், கடனை நிறைவேற்றும் என்ற எந்த மனப்பாங்கும் கிடையாது. கடனை எடுப்பார்கள், இவருக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று கவலையும் பட மாட்டார்கள். அவர்களுக்கு கடன் என்பது சிம்பிள், எல்லாரிடத்திலும் கடன் பட்டிருப்பார், கடனை மீண்டும் கொடுக்கணும் என்ற எந்த கவலையும் கிடையாது. இப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹுடைய ரசூல் மிகவும் வன்மையாக கண்டித்தார்கள், மிகவும் எச்சரிக்கையாக சொன்னார்கள். எந்த அளவு என்று சொன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா, கேவலமான மிருகத்தை விடவும் கேவலமானவர்கள். இன்னொருடைய படத்தை வைத்து இன்பம் அனுபவிக்க கூடியவர், இன்னொருடைய படத்தை எடுத்து நாடு விட்டு நாடு, கண்ணம் விட்டு கண்ணம், ஊறு விட்டு ஊறு, ஒளிந்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. குர்ஆனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தா கேவலமான மிருகங்களை விடவும் கேவலமானவர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சில முக்கியமான விஷயங்களை சொன்னார்கள். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பெரிய ஒரு அமல் தான் அக்ரபுல் அமலி இலல்லாஹ் அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சி செய்யறது, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் புரிகிறது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஜிஹாது செய்யறது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மிகப்பெரிய அமல். ஏனென்று சொன்னா, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல பள்ளிக்குள்ள வாராங்க. மூணு சஹாபாக்கள் நபியுடைய மிம்பர் கிட்ட இருந்து கதைத்துக் கொண்டே மஷூரா செய்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் சப்தம் கூடமாக இருக்கிறது. ஒருவர் சொல்லுறாரு, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நான் தண்ணீர் புகட்டுறேன், நான் செய்யக்கூடிய அமல் தான் பெரிய அமல். இன்னொரு சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளியுடைய பொறுப்புதாரியாக நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன், நான் செய்யக்கூடிய அமல் தான் பெரிய அமல். மூணாவது மனிதன் சொல்றாரு, நான் அல்லாஹ் பாதையில போய் ஜிஹாது செய்கிறேன், நான் செய்யக்கூடிய அமல் தான் பெரிய அமல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, லா தர்ஃபவு அஸ்வாதகும் இந்த மிம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரசூலுடைய மிம்பருக்கு முன்னால சப்தத்தை உயர்த்துறீங்களா? சப்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று சொல்லிட்டு ஜும்மாக்கு பின்னால நபி கிட்ட வாராங்க. நடந்த சம்பாஷணையை, அந்த நடந்த விடயத்தை நபிக்கு முன்னால வைக்கிறாங்க. நபி அவங்க மௌனமாக இருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, அஜ்அல்தும் சிகாயத்தல் ஹஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதுல் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஜாஹத ஃபீ ஸபீலில்லாஹ். ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் புகற்றதும், பள்ளியை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்களும், அல்லாஹ் பாதையில போய் முயற்சி செய்வர்களுக்கு சமமாக பார்க்கிறீங்களா? அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் பாதையில ஜிஹாத் முஜாஹதா செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு போதும் சமமாக மாட்டீங்க என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒருவர் அல்லாஹ் பாதையில போய் முஜாஹதா செய்து தந்த உயிரை அல்லாஹ் தீனுக்காக கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க, அந்த ஜனாசாக்கள் அடக்கப்படக்கூடிய அந்த வளாகத்தில் உட்கார்ந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் முன்னால இருக்கிறாங்க. நபி அவங்க வானத்தை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு தன்னுடைய நெத்தியில கைய வச்சுட்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன், மாதா அந்தல மின தஸ்தீர், எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை இறங்கியிருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், மத்த ஸ்தீதுல்லதீ நஸல், எதற்காக யா ரசூலல்லாஹ் கடுமையான எச்சரிக்கை இறங்கியிருக்கிறது? நபி அவர்கள் சொன்னார்கள், கால ஃபித்தைன், கடந்தைய விஷயத்தில் இறங்கியிருக்கிறது. வல்லதீ நஃப்ஸு முஹம்மதின் பியதி, இந்த ரசூலுடைய, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ் அன்ன ரஜுலன் குதில ஃபீ ஸபீலில்லாஹ் சும்மா ஆஷா சும்மா குதில ஃபீ ஸபீலில்லாஹ் சும்மா ஆஷா வ அலைஹி தைனும் மா தஹல அல்ஜன்னத ஹத்தா யுக்தா தைனஹு சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில போகிறான், பேய்த்து உயிர் தியாகம் செய்கிறான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது, மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் யுத்தம் செய்கிறான், மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. அப்படி அவர் உயிர் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வுடைய பாதையில போய்த்து அவர் மௌத்தாகி போனாலும், ஷஹீதாகினாலும், கடன் மட்டும் இருக்கும் என்று சொன்னா, மா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. கடல் நிறைவேற்றுகின்ற வரைக்கும் சுவனத்தில் அவருடைய கால் அடியை வைக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவுடைய பணியை, இந்த தீனுடைய உழைப்பை மக்களுக்கு மத்தியில் எட்டி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பலவிதமான தொந்தரவுகளை மாற்று மத சகோதரர்கள் செய்தார்கள். முஷ்ரிக்கீங்கள், முனாஃபிக்கீங்கள், நசாராக்கள், யூதர்கள், மஜூசிங்கள் போன்ற எல்லாரும் நபி அவருக்கு பல கஷ்டங்களை கொடுத்தார்கள். அபு ஜஹல், உத்பா, ஷைபா, காபி பின் அஷ்ரப், காபி பின் அசத் போன்ற கொடியவர்கள் நபிக்கு அநியாயம் செய்தார்கள். அதே போன்று நபி அவர்களுக்கு மிகவும் அநியாயம் செய்த ஒருவன் தான் அப்துல்லாஹி பின் உபய் பின் சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக். இவரை பத்தி குர்ஆன் பல இடங்களில் சொல்லிருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மனைவி, எல்லாருடைய தாயும் ஹஜ்ரத் ஆயிஷா, பரிசுத்தமான ஒரு பெண், அவர்களை பத்தி கனவுல கூட தவறாக நினைக்க முடியாது. ஒரு தடவை இந்த ஆயிஷா மீது இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஸஃபான் இப்னு முஅத்தல் என்ற ஒரு சஹாபியோட இல்லீகல், அதாவது கள்ள தொடர்பு, நஊது பில்லா, தேவற்ற ஒரு தொடர்பு இருப்பதாக ஒரு கருத்தை, ஒரு மோசமான ஒரு வாக்கியத்தை மக்கா மக்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினவன் தான் இந்த முனாஃபிக்கீங்களுடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இன்னொரு தடவை நபியை பார்த்து நாங்க மதீனாக்குள்ள வந்தோம் என்று சொன்னா அந்த கேவலமான முஹம்மத வெளியாக்கிடுவோம் என்று இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சொன்னான். யகூலூன லஇன் ரஜஅனா இலல் மதீனத்தி லயுஃரிஜன்னல் ஆஸு மின்ஹல் அஸல். குர்ஆன் அல்லாஹ் சொல்லிருக்கிறார். ஆனா இப்படி எல்லாம் சொன்ன அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மிக மோசமான ஒரு முனாஃபிக். தங்க சக்கராத்துல அவன் மகன் அப்துல்லா பார்த்து சொல்லுறாரு, ஏண்ட ஜனாதால ஏண்ட எனக்கு அணியக்கூடிய கஃபன் துணி யாருடைய துணியாக தெரியுமா இருக்கணும்? ஏண்ட ஹபீப் நபியுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆடையாளத்தான் என்ன கஃபன் செய்யணும்? ஏண்ட ஜனாதாவை நபி அவர்கள் தொழிக்கணும். சுபஹானல்லாஹ், நபி அவங்க வாராங்க, அவர்களுடைய ஆடையாளை கஃபன் செய்யப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதாவை தொழிக்கிறார்கள். நபியுடைய அஹ்லாக் இது ஒரு பகுதி. ஆனா என்ன சொல்ல வாரோம் என்றா, இன்னொரு தடவை நபியவங்க மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா வருவது, அல்லாஹு அக்பர், நபியவங்க கேட்கிறாங்க, ஹல் அலைஹிமின்தேன், இவருக்கு கடன் இருக்கிறதா? சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு நாம் ஃபஸல்லு அலா சாஹிபுக்கும், இவருக்கு எனக்கு ஜனாசா தொழிக்கலாம், நீங்களே தொழிச்சுக்கோங்க. ஒரு முனாஃபிக்கு நபி அவங்க ஜனாசாவை தொழுவிச்சாங்க, கடன் இருக்குது, இவருக்கு எனக்கு ஜனாசா தொழுவிக்கல என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளியில இருக்கக்கூடிய நாங்க ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை நல்ல யாபம் வச்சுக் கொள்ளணும். இன்றைக்கு ஒரு ஜனாதா பள்ளிக்குள்ள வருவது, ஜனாதாவுடைய சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரைக்கும் ஜனாதா இப்படித்தான் தொழணும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனா என்ன செய்கிறோம், இந்த ஜனாதாவுடைய கடன் இருந்தா இவருடைய மகன் அப்துல்லாஹும் அப்துல் ரஹ்மானும் பொறுப்பெடுப்பார். இது முறையல்ல. கடன் கொடுத்தவரே இந்த ஜனாதாவை அடக்கினதுக்கு பின்னால அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானும் யார் யார் என்று தேடி அவர் மையத்தா மாறிவிடுகிறார், அவர் மௌத்தாகி போகிறார். அந்த ஏன், ஒருவேளை அவருடைய மகன் லண்டன்ல இருப்பாரு, அல்லது வேறொரு நாட்டில் இருப்பாரு, உங்களை தேட கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னால இலங்கையில் ஒரு பகுதியில ஜனாதாக்கு போனேன். அங்க ஒருவர் மக்களுக்கு மத்தியில மிகவும் பிரபல்யமான ஒரு மனிதன், அவருடைய ஜனாதா வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதாவை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருவர் பின்னால் இருந்து சத்தம் போட்டார், இவருடைய ஜனாதாவை தூக்க வேண்டாம், இவர் எனக்கு 100,000 தரணும், 100,000 தந்ததுக்கு பின்னால தான் ஜனாதாவை தூக்கணும். எவ்வளவு பெரிய கேவலம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அபு கதாதா ரலியல்லாஹு முன்னால வாராக, யா ரசூலல்லாஹ், இந்த சஹாபியுடைய ஜனாதாவுடைய கடன் பொறுப்ப, இந்த கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதாவை தொழுவித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுன்னர்களே, அதனால் கடன் எடுத்தவர்கள் நாங்கள் லேசாக நினைக்கலாம், ஏழுமெண்டா கடன் எடுத்து பார்க்கட்டுமே, ஏழுமெண்டா என்னோட மோதட்டுமே என்று உலகத்தில் மோதித்து மறைச்சிடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சுவனத்தில் காலை வைக்க முடியாது, சுவனத்துக்குள்ள நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு விடயமும் அல்லாஹ்வுடைய ரசூல் கடன் கொடுத்தவர்களை பார்த்து சொன்னார்கள். சில மக்கள் இருப்பாங்க, கடன் எடுத்திருப்பாங்க, மீண்டும் கடனை கொடுக்கணும் என்ற ஆசை, கடனை நிறைவேற்றணும் என்ற அந்த மனப்பாங்கு இருக்கும், ஆனா வசதி இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கையுடைய கணாயத்தை போக்குவதற்கு போதுமான வருமானம் இருக்காது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுக்கு பணம் வசதி வருகின்ற வரைக்கும் கொஞ்சம் தவணையை கொடுங்க, ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதமா இன்னொரு மூணு மாதத்தை கொடுங்க அவருக்கு வசதி வருகின்ற வரைக்கும். அப்படி இல்லையா அல்லாஹ் ஒரு சிறப்பான அமலை சொல்லித்தாரான், அந்த பணத்தை நீங்க சதக்காவாக கொடுத்துருக்கோம். அவர் கஷ்டப்படுறாரு. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, பனு இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு மனிதன் மரணிச்சாரு. அல்லாஹ் அவரிடத்துல கேட்கிறார், உன் லைஃப்ல ஏதாவது நல்ல அமல் இருக்கிறா? அவர் அல்லாஹ் பார்த்து சொல்றாரு, யா அல்லாஹ் என் லைஃப்ல என்ன நல்ல அமலும் இல்ல, கொஞ்சம் சிந்தித்து பாரு. இப்ப அவர் சொல்றாரு, நான் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தேன், பணக்காரர்கள் எனக்கிட்ட பணம் எடுத்து தவணை அடிப்படையில் எடுப்பார்கள், அவர்கள் தர தாமதித்தா அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன், ஆனா ஏழையர்கள் என்னிடத்துல கடன் எடுத்து தர முடியாம தத்தளித்தால் கஷ்டப்பட்டால் அவர்களை மன்னித்துவேன் யா அல்லாஹ். அல்லாஹ் அவனை பார்த்து சொல்கிறான், விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறதோ, மன்னிச்சிருங்க அல்லது அவருக்கு அவகாசம் கொடுங்க. நாளைக்கு அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால் ஏழு கூட்டங்கள் இருப்பார்கள் என்று சொன்ன நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், யார் எல்லாம் கடன் எடுத்தவர்களுக்கு அவகாசம் கொடுத்து அல்லது கடனை சதக்காவாக கொடுத்துருவார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலத்து கீழால் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன். கடன் எடுக்கிறோம், ஆனா கடனை கொடுக்க முடியாது என்று கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சுன்னாவை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. துஹாவுடைய நேரம் நபி அவங்க பள்ளிக்குள்ள வாராங்க. மாலி அராக ஜாலிசன் ஃபில் மஸ்ஜித் ஃபி கைரி வக்தி ஸலா. அபு உமாமா, தொழுகை இல்லாத ஒரு நேரத்தில் நீங்க பள்ளியில் என்ன செய்றீங்க? அபு உமாமா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஹுமூமும் லஸிமத் நீ துயூனும் லஸிமத். அவருக்கு கோல் எடுத்தா அந்த தொலைபேசி இருந்து கேட்கக்கூடிய பதில் என்ன? நீங்கள் அழைக்கக்கூடிய வாடிக்கையாளர் பாவனையில் இல்லை. யார் கிட்ட தப்பிக்கிறார்? துனியாவிலிருந்து தப்பிக்கலும் அல்லாஹ் கிட்ட தப்பிக்க முடியுமா? நாளை கிராமத்திலிருந்து எங்க தப்பிக்க முடியும்? மீசான்ல இருந்து சராத்துல இருந்து எங்க ஓட முடியும்? ஆனா அபூ உமாமா எங்கேயும் ஓடல, பள்ளிக்குள்ள ஓடி வந்தாங்க. நபி அவங்க கேட்கிறாங்க, அபூ உமாமா நான் உங்களுக்கு ஒரு கலிமாவை சொல்லி தரட்டா? சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹும்மா இன்னி ஆவுது பிக மினல் ஹம்மி வல் ஹசன் வஆவுது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஆவுது பிக மினல் ஜுபனி வல் புகல் வஆவுது பிக மின் கலபத்தி தைன் வகஸ் ரிஜால் இந்த துஆ அபூ உமாமா ஓதுங்க, உங்களோட கடன அல்லாஹ் இல்லாமலாக்கிடுவான். அபூ உமாமா சொல்றாங்க, ரலியல்லாஹு அன், இந்த கலிமாவை நான் கொஞ்ச நாளா ஓதி வந்தேன், இந்த கடன் எப்படித்தான் என்ன விட்டு இல்லாம போச்சு எனக்கு இந்த தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் கூறினார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல எப்படி கடன் கொடுக்கும்படி சொல்லியிருக்கானோ அப்படி கடன் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக, கடன் எடுத்தவர்களுடைய கடன் யாரிடத்தில் எடுத்தார்களோ அவர்களுடைய ஹக்கு சரியாக பேணி ஹுக்குகுல்லாஹையும் ஹுக்குகுல் இபாதுடைய விஷயத்திலேயும் பேணி மௌத்து வரைக்கும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தௌஃபீக் அல்லாஹ் நம் மனிதருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருடைய